மனமார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நேர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில பூசணிக்காயை பத்தி தான் பார்க்க போறோம். பூசணிக்காயை இங்கிலீஷ்ல வந்து பம்ப்கின்னு சொல்லுவாங்க. சயின்டிபிக் நேம் பாத்தீங்கன்னா குக்கர்பிட்டா பெப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய ஃபேமிலி வந்து குக்கர்பிட்டேசி, ஜீனஸ் வந்து குக்கர்பிட்டா, கிங்டம் வந்து பிளாண்டே, ஆர்டர் வந்து குக்கர்பிட்டேல்ஸ். இந்த பூசணிக்காயை பற்றிய பல அருமையான தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் ஊட்டச்சத்து மற்றும் உணவு கட்டுப்பாட்டு துறையின் உதவி பயிற்றுநர் திருமதி ஆர் ரம்யா அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
பண்பலி நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா, உதவி பயிற்றுநர், ஊட்டச்சத்து மற்றும் உணவு கட்டுப்பாட்டியல் துறை, அழகப்பா பல்கலைக்கழகம், காரைக்குடி. உணவே மருந்து, மருந்தே உணவு. நான் தற்போது உங்களுடன் பூசணிக்காயின் முக்கியத்துவத்தை கூற விரும்புகிறேன். பூசணிக்காய் என்றுதானே நாம் அனைவரும் நினைக்கின்றோம். ஆனால் பூசணிக்காய்க்கும் முக்கிய விவசாய வரலாறும் உண்டு. அதே நேரத்தில் அநேக மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ளது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பூசணிக்காயின் தமிழ் வார்த்தை பூசணி. பூசணிக்காய் தமிழ் பகுதி உட்பட இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயிரிடப்பட்டு வருகிறது. தமிழ் கலாச்சாரத்தில் பூசணிக்காயின் தோற்றம், பாரம்பரிய விவசாயம், உணவு நடைமுறைகள் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் ஆகியவற்றுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. பூசணிக்காய்க்கும் ஒரு முக்கிய விவசாய வரலாறும் உண்டு. பூசணிக்காய் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. ஆனால் வர்த்தக வழிகள் மூலம் இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இது தமிழ்நாடு உட்பட தென்னிந்தியாவில் முக்கிய காய்கறியாக மாறியது. பூசணிக்காய் வலிமையான கலாச்சார முக்கியத்துவமும் வாய்ந்தது. தமிழ் கலாச்சாரத்தில் பூசணி பெரும்பாலும் திருவிழாக்கள் மற்றும் சடங்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக பூசணி திருஷ்டி அகற்றுதல் நடைமுறைகளில் தீய கண்களை தடுக்க பயன்படுகிறது. பூசணிக்காய் கூழ், சாம்பார் மற்றும் அல்வா போன்ற தமிழ் பாரம்பரிய உணவுகளில் இது முக்கியமாக இடம்பெற்றுள்ளது. பூசணிக்காய் என்ற சொல் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்ததுதான். சங்க இலக்கியங்களில் வரலாற்று குறிப்புகள் காய்கறியாகவும் குறியீட்டு பொருளாகவும் பயன்படுகின்றன. பூசணிக்காய்கள் அமெரிக்காவில் தோன்றியது. அதே வேளையில் தமிழ் விவசாயம் மற்றும் கலாச்சார நடைமுறைகளில் அவற்றின் ஒருங்கிணைப்பு, பண்டைய வர்த்தகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தின் தகவமைப்பு மற்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதை பிரதிபலிக்கிறது. பூசணிக்காய்தானே என்று நாம் குறைவாக நினைக்கின்றோம். ஆனால் பூசணிக்காய்கள் பலவிதமான ஆரோக்கியம், மருத்துவ குணம் மற்றும் சமையல் நன்மைகளை வழங்குகின்றன. பூசணிக்காயின் சில முக்கிய மருத்துவ நன்மைகளை உங்கள் மனதில் பதிக்க விரும்புகிறேன். ஊட்டச்சத்து நிறைந்த பூசணிக்காயில் வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டில் இருந்து கிடைப்பது, வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ ஆகியவை அதிகமாக நிறைந்துள்ளது. பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாது உப்புகளும் மற்றும் இரும்பு சத்தும் நிறைந்துள்ளது. அதே சமயம் கலோரிகள் குறைவாக இருப்பதால் மக்கள் எல்லாரும் உடல் எடை மேலாண்மைக்கு இது மிகவும் சிறந்தது. அதிகளவு பீட்டா கரோட்டின் நல்ல கண் பார்வையை ஆதரிக்கிறது மற்றும் வயது தொடர்பான மாஸ்குலர் சிதைவு மற்றும் கண் புரை அபாயத்தை குறைக்கலாம். வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகிறது. நோய் தொற்றுகளுக்கு எதிராக போராடவும் உதவுகிறது. ஆரோக்கியமான சருமத்தை ஊக்குவிக்கிறது. பீட்டா கரோட்டின் புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து சருமத்தை பாதுகாக்கிறது. அதே நேரத்தில் வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் இ தோல் நெகிழ்ச்சி மற்றும் நீரேற்றத்தை பராமரிக்க உதவுகிறது. இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. பொட்டாசியம் என்ற தாது உப்பு இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவையும் வீக்கத்தையும் குறைக்க பயன்படுகிறது. பூசணிக்காய் செரிமானத்திற்கு மிகவும் உதவுகிறது. அதிக நார்ச்சத்து உள்ளடக்கம் உள்ளதால் வழக்கமான குடல் இயக்கம் மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் ஆரோக்கியமான செரிமான அமைப்பை ஆதரிக்கிறது. அதிக நார்ச்சத்து மற்றும் குறைந்த கலோரி உள்ளக்கம் ஆகியவற்றின் கலவையானது திருப்திக்கு உதவுகிறது. ஒட்டுமொத்த கலோரி உட்கொள்ளளவை குறைக்கிறது. நமக்கு இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்துகிறது. பூசணிக்காயில் குறைந்த கிளைசிமிக் சுமை உள்ளதால் இரத்த சர்க்கரையின் அளவை உறுதிப்படுத்த உதவுகிறது. பீட்டா கரோட்டின், ஆல்ஃபா கரோட்டின் மற்றும் பிற ஆக்சிஜனேற்றங்களை கொண்டுள்ளதால் இது புற்றுநோய் மற்றும் இதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைப்பதற்கும் மிகவும் பயன்படுகிறது. பூசணிக்காய் சூப், இனிப்பு வகைகள் மற்றும் சுவையாக உணவான கூட வறுத்தெடுக்கலாம். பூசணிக்காயை உங்கள் உணவில் சேர்த்து கொள்வது புதியதாகவோ அல்லது இனிக்காத பதிவு செய்யப்பட்ட பூரியாகவோ இருக்கலாம், ஆனால் ஒரு சுவையான மற்றும் சத்தான தேர்வாகும்.
நான் பூசணிக்காயை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று கொஞ்சம் பயந்தேன். பூசணிக்காயின் பயன்பாடுகள் காலப்போக்கில் உருவாகி உள்ளன. கலாச்சார நடைமுறைகள் முதல் நவீன ஆரோக்கியம் மற்றும் சமையல் போக்குகள் வரை அதன் முக்கியத்துவத்துடன் கடந்த கால மற்றும் எதிர்கால பயன்பாடுகளின் கண்ணோட்டத்தை பற்றியும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பூசணிக்காயின் கடந்த கால பயன்பாடுகள் என்று சொன்னால் கலாச்சாரம் மற்றும் மத முக்கியத்துவத்துடன் ஒருங்கிணைந்தவை. உணவு, மருந்து மற்றும் உலர்ந்த போதும் கொள்கலனாகவும் பயன்படுத்தப்பட்டது. ஐரோப்பியாவில் குழிவான பூசணிக்காய்கள் ஹாலோவின் மரபுகளுடன் தொடர்புடையதாக மாறி சின்னமான ஜாக் ஓ லாந்தராக பரிணமித்தது. வட மற்றும் மத்திய அமெரிக்காவில் உள்ள பழங்குடி மக்கள் பூசணிக்காயை வறுத்த, வேக வைத்த அல்லது உலர்த்தி ஊட்டச்சத்து நிறைந்த உணவு ஆதாரமாக சாப்பிடுகின்றனர். பூசணி விதைகள் அவற்றின் புரதம் மற்றும் ஆரோக்கிய நன்மைகளுக்காக உட்கொள்ளப்படுகின்றன. விவசாயிகள் பூசணிக்காயை கால்நடைகளுக்கு மலிவு மற்றும் சத்தான தீவனமாக பயன்படுத்தினர். பாரம்பரிய வைத்தியம் குடல் புழுக்கள், தீ காயங்கள் மற்றும் வீக்கத்திற்கு சிகிச்சை அளிக்க பூசணிக்காயை பயன்படுத்தினர். உலர்ந்த பூசணிக்காய்கள் கிண்ணங்கள், சேமிப்பு கொள்கலன்கள் அல்லது கருவிகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளன.
பூசணிக்காய் என்று நாம் யாரும் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். பூசணிக்காய்க்கும் அநேக எதிர்கால பயன்கள் உண்டு. முதலாவது, ஊட்டச்சத்து மருந்துகள் மற்றும் செயல்பாட்டு உணவுகள் பூசணிக்காயின் அதிக ஆக்சிஜன் ஏற்றம், வைட்டமின் மற்றும் தாது உள்ளடக்கம் ஆகியவற்றில் ஆர்வத்தை அதிகரிப்பது, சப்ளிமெண்ட்ஸ் மற்றும் செயல்பாட்டு உணவுகளை வளர்ப்பதிலும் மற்றும் அதன் பயன்பாட்டிற்கும் வழிவகுக்கின்றது. சைவ உணவு மற்றும் நிலையான உணவுகளின் வளர்ச்சியுடன் பூசணிக்காயை தாவர அடிப்படையிலான இறைச்சி மாற்றீடுகள் அல்லது பால் இல்லாத பூசணி அடிப்படையிலான பால் மற்றும் பாலாடை கட்டிகளில் பயன்படுத்தப்படுகிறது. பூசணி விதைகள் மற்றும் தோல் உள்ளிட்ட பூசணி உயிர் பொருள், உயிரி எரிபொருள் உற்பத்தி மற்றும் மக்கும் பேக்கேஜிங் பொருட்களுக்காக ஆராயப்படலாம். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய் போன்ற நிலைமைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான பூசணி விதை எண்ணெய் மற்றும் கலவைகளின் புதிய பயன்பாடுகளை தற்போதைய ஆராய்ச்சி கண்டறியலாம். மேம்பட்ட விவசாய நுட்பங்கள், அதிக ஊட்டச்சத்து உள்ளடக்கம், பூச்சிகளுக்கு எதிர்ப்பு மற்றும் சிறந்த விளைச்சலுக்கு பூசணி வகைகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தலாம். பல்வேறு தட்பவெப்ப நிலைக்கும் ஊட்டச்சத்து அடர்த்திக்கும் பூசணிக்காய்களின் தகவமைப்பு திறன் ஆகியவை அவற்றை சாத்தியமாக்குகின்றன. பூசணிக்காய்க்கும் அநேக மருத்துவ குணங்கள் உள்ளன. இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த பூசணிக்காய் மற்றும் பூசணி விதையை அனைவரும் அன்றாட உணவில் எடுத்துக்கொண்டு நோயற்று திகழ வேண்டும் என்று அன்புடன் விடைபெறுகிறேன். உண்ணும் உணவை வீண் செய்யாமல் இருப்பதே சிறந்த அன்னதானம். வாய்ப்பளித்த புதுகை பண்பலை நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றி.
நேயர்களே, இதுவரைக்கும் பூசணிக்காயை பற்றிய பல அருமையான தகவல்களை நமக்கு வழங்கிய உதவி பயிற்றுனர் திருமதி ஆர். ரம்யா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பூசணிக்காயை பற்றிய இன்னும் சில பல தகவல்களை நமது பண்பலையில் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இப்ப பாத்தீங்கன்னா நேர்களே, பூசணிக்காயுடைய தோற்றம், அதோடைய மருத்துவ குணங்களை பத்தி திருமதி ஆர். ரம்யா அவர்கள் நமக்கு ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இன்னும் சில தகவல்களை தற்போது நமது பண்பலையில் கேட்கலாம். எல்லாருக்குமே தெரியும், பூசணிக்காய் வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இதுல வந்து ரெண்டு வகைப்படும், ஒன்று சர்க்கரை பூசணி, இன்னொன்று வெண்பூசணி. இந்த வெண்பூசணிய பாத்தீங்கன்னா காய்ச்சல், தலைவலி, நெஞ்சு சளி, மூச்சு பிரச்சனை, சிறுநீரக கோளாறு, முக்கியமாக குடல் புழுக்களை நீக்கிறதற்காக வெண்பூசணியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சீன மருத்துவத்தில் வெண்பூசணிக்காயின் பூவை மஞ்சள் காமாலைக்காகவும் சீதபேதி மற்றும் இருமல் ஆகிய நோய்களை போக்குறதற்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வெண்பூசணிக்காயோட வேர் பகுதியை மஞ்சள் காமாலை, சிறுநீரக பாதை எரிச்சல், சீதபேதி ஆகிய நோய்களை குணப்படுத்துறதற்காக பயன்படுத்துறாங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வெண்பூசணியோட தண்டு பகுதியை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தோளில் இருக்கக்கூடிய தழும்புகளை குணப்படுத்தவும் இந்த பூசணிக்காயுடைய தண்டு பகுதியை பயன்படுத்துங்க. இப்போ இந்த வெண்பூசணிக்காயை ஆயுர்வேதத்தில் கூஷ்மாண்டம் என்ற பெயரால் தான் குறிப்பிடுறாங்க. வெண்பூசணிக்காய் வந்து சூட்டை தணிக்கும் அப்படின்றதுனால அதிகமாக உட்கொள்வதால் வாத குடைச்சல், ஐயப்பெருக்கம், மந்தம் இவை உண்டாகும் என இந்திய மருத்துவ நூல்கள் வந்து தெரிவிக்கின்றது. நம்ம பூசணிக்காயில் ரெண்டு வகை இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஒன்று வெண்பூசணி, அதை பற்றின கொஞ்சம் தகவல்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்று என்னென்னா சர்க்கரை பூசணி. சர்க்கரை பரங்கி, பரங்கிக்காய் என்று பல பெயர்களால் குறிப்பிடுறாங்க. பரங்கிக்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தீ புண்களை ஆற்றும் தன்மையுடையதாகவும் வீக்கங்களை கரைக்கக்கூடியதாகவும் நம்மளுக்கு கொப்புளங்கள் ஏற்பட்டால் அதை குணப்படுத்தக்கூடியதாகவும் பரங்கிக்காய் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் பரங்கிக்காயுடைய விதைகள் ஆண்களின் புரோஸ்டேட் என்ற சுரப்பியின் வீக்கத்தை தடுக்கக்கூடியதாகவும் இருக்குதுங்க. மேலும் சிறுநீரகத்தின் பல்வேறு கோளாறுகளை போக்க வல்லதாகவும் உள்ளது. பரங்கி கொடியின் இலைகளில் சுண்ணாம்பு சத்து 100 கிராம் இலையில் 36.38 மில்லிகிராம் அளவும், மெக்னீஷியம் 38.80 மில்லிகிராம் அளவும், இரும்பு சத்து 2.04 மில்லிகிராம் அளவும், துத்தநாத சத்து 0.76 மில்லிகிராம் அளவும், செம்புச்சத்து 0.42 மில்லிகிராம் அளவும் அடங்கியுள்ளதாக ஆய்வுகளில் தெரிவிக்கப்படுகிறது. பரங்கிக்காயின் விதைகளில் இருந்து பிரிக்கப்படும் எண்ணெயில் ஸ்டிராய்ட்ஸ் மற்றும் ட்ரைட்ரஸ் பினாயில்ஸ் ஆகிய சத்துக்கள் அடங்கியுள்ளன. இந்த எண்ணெயானது ஒற்றை தலைவலியையும் நரம்பு வலியையும் போக்கும் தன்மையுடையதாக கூறப்படுகிறது. பரங்கிக்காய் சாறு வந்து கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்திற்கு பலம் தருவதாகவும் கருதப்படுகிறது. சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பித்த பையில் கோளாறு உள்ளவர்களும் தினமும் 3 வேளை என பரங்கிக்காய் சாற்றை அரை டம்ளர் அளவு சுமார் 10 நாட்கள் பருகுவதால் சிறுநீரகம் மற்றும் பித்தப்பை கோளாறுகள் தணியும். பரங்கிக்காய் சாறு இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை போக்கக்கூடியதாகவும் இதனால் நோய்கள் தவிர்க்கப்படுவதோடு மாரடைப்பும் தடுக்கப்படுகின்றன. பரங்கிக்காய் சாறு மலச்சிக்கலை போக்கக்கூடியது மட்டுமின்றி ஜீரணத்தை தூண்டக்கூடியதாகவும் இந்த பரங்கிக்காய் சாறானது செயல்படுகிறது. மேலும் இந்த பரங்கிக்காய் வந்து சிறுநீரகத்தையும் சிறுநீரக பாதையையும் சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. பரங்கிக்காய் சாறு லேசான மயக்க மூட்டும் தன்மையை பெற்றுள்ளதால் இதனை தூக்கமின்மையை போக்கு வல்லது என்றும் கூறலாம். 1 டம்ளர் பரங்கிக்காய் சாறோடு சிறிது தேன் கலந்து சாப்பிடுவதால் தூக்கம் தூண்டப்படுகிறது. பரங்கிக்காய் சாற்றில் பெக்டின் என்னும் வேதிப்பொருள் அடங்கியுள்ளதால் இதனை குடிப்பதால் கொழுப்பு சத்தினை குறைக்க உதவுகின்றன. இது மட்டுமின்றி இதனால் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுத்தும் தீய விளைவுகளிலிருந்து பாதுகாப்பை பெற இயலுகின்றன. பரங்கிக்காய் சாற்றோடு சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு குளிர்ச்சி தரும் பானமாக அமைகிறது. இதனால் உடல் உஷ்ணம் தணிந்து போகிறது. கல்லீரலை பற்றிய நுண் கிருமியான வைரஸ் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏவை போக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. இதனால் கல்லீரலின் செயல்பாடுகள் மென்மை அடைகின்றன. பரங்கிக்காய் சாற்றில் அடங்கியிருக்கும் விட்டமின் சி சத்தானது நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு தந்து பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாக்கின்றது. பரங்கிக்காய் சாற்றிலுள்ள விட்டமினான ஏ, சி மற்றும் இ, மேலும் துத்தநாதம் ஆகியன கொழுப்புகள், கட்டிகள், வீக்கங்கள், வண்டுக்கடி ஆகியவற்றை சீக்கிரத்தில் குணமடைய செய்கின்றன. மேலும் பரங்கிக்காய் சாற்றை தலைக்கு தடவி வைத்திருந்து குளிப்பதன் மூலமாக முடி கொட்டும் பிரச்சனைகள் தீர்ந்து விடுகின்றன.
நேர்களே, இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.